எனது அருமை அன்புள்ளங்களே, கடந்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி நம் விவிலிய தேடல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய முயற்சியை துவக்கினோம். இயேசுவின் உவமைகள் என்ற அந்த புதிய முயற்சியை கடந்த ஆண்டு 50 வாரங்கள் நாம் மேற்கொண்டோம். கதை வடிவில் இயேசு பகர்ந்த உவமைகளில் நம் தேடல்களை இதுவரை நடத்தி வந்துள்ளோம். கருணையின் நற்செய்தி என்று புகழ் பெற்றுள்ள லூக்கா நற்செய்தியில் காணப்படும் அற்புதமான கதைகளில் நமது தேடல் பயணம் நீடித்து வருகின்றது. நல்ல சமாரியர் என்ற புகழ்மிக்க உவமையில் இந்த பயணம் துவங்கியது. நள்ளிரவில் வந்த நண்பர், நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும், அறிவற்ற செல்வன், முன்மதியோடு செயல்பட்ட வீட்டுப் பொறுப்பாளர் செல்வரும் லாசரும், காணாமல் போன ஆடு, காசு, மகன் என்ற இந்த 9 கதைகள் வழியே நமது தேடல் பயணம் இதுவரை தொடர்ந்துள்ளது. கதை வடிவில் அமைந்துள்ள இந்த உவமைகள் அனைத்தும் லூக்கா நற்செய்தியில் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ள அற்புத அணிகலன்கள் என்பது தனிப்பட்ட ஒரு சிறப்பு. அன்பு இதயங்களே, விவிலியம் என்பது அள்ள அள்ள குறையாத ஓர் அமுத சுரபி, அளவற்ற ஓர் ஆழ்கடல் என்பதை நம்முடைய மனதில் மீண்டும் ஒருமுறை பதிக்கவே நாம் இதுவரை கடந்து வந்த பயணத்தை நினைவு கூர்ந்தோம். 2014ஆம் ஆண்டினை துவக்கியுள்ள இந்த வேளையில் காணாமல் போனவை பற்றிய உவமைகளில் நமது தேடல் தொடர்கின்றது.
விவிலிய தேடல், காணாமற் போனவை பற்றிய உவமைகள், பகுதி 8.
அன்பு இதயங்களே, காணாமற் போனவை பற்றிய கதைகளை இயேசு சொல்வதற்கு முக்கிய காரணம் அவர் மீது மதத்தலைவர்கள் சுமத்திய பழி. இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு விருந்து உண்ணுகிறாரே என்று பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் தங்களுக்குள் முணுமுணுத்ததால் இயேசு இக்கதைகளை கூற நேர்ந்தது என்று லூக்கா நற்செய்தி 15ஆம் பிரிவின் துவக்க வரிகளில் நாம் வாசிக்கின்றோம். காணாமல் போன ஆடு, காசு ஆகியவை மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டன என்பதையும், காணாமற் போன மகன் மீண்டும் இல்லம் திரும்பினார் என்பதையும் ஆன்மீக கண்ணோட்டத்தோடு சிந்திக்கும்போது இவை ஆறுதல் தரும் கதைகளாக ஒலிக்கின்றன. ஆயினும் அன்புள்ளங்களே, இயேசு இக்கதைகளின் வழியே அன்றைய சமுதாய அவலங்களையும் வெளிக்கொணர்ந்து மக்கள் முன், குறிப்பாக பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் முன் சவால்களை வைத்தார் என்ற கண்ணோட்டத்தோடு நாம் இந்த உவமைகளை அணுகுவது பயனளிக்கும். அன்பு இதயங்களே, காணாமல் போன ஆடு என்ற உவமையை இயேசு ஆரம்பித்த விதமே அங்கிருந்த மதத் தலைவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கும். ஆம், இடையர் ஒருவரிடம் 100 ஆடுகள் இருந்தன என்று ஒரு பொதுவான கதையாக ஆரம்பிக்காமல் இயேசு இந்த உவமையை வித்தியாசமாக ஆரம்பித்தார். இதோ இந்த உவமையின் ஆரம்ப வரிகள்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 15. அப்போது இயேசு அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால், அவர் 99 ஆடுகளையும் பாலைநிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா?
உங்களுள் ஒருவரிடம் என்ற வார்த்தைகளுடன் இந்த உவமையை ஆரம்பித்ததால் தன்னை சுற்றியிருந்த அனைவரையும் இயேசு இந்த கதையின் நாயகர்களாக்கிவிடுகின்றார். இயேசுவை சூழ்ந்து அமர்ந்திருந்த எளிய மக்கள் இந்த ஆரம்ப வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்திருப்பார்கள். தங்களை இடையர்களாக உருவகித்துக் கொள்வது அந்த மக்களுக்கு மகிழ்வை தந்திருக்கும். இஸ்ரேல் குலத்தின் ஒப்பற்ற தலைவர்களென அவர்கள் கருதிய மோசேயும் மன்னன் தாவீதும் இடையர்கள் என்பது அவர்களது மகிழ்வுக்கு ஒரு முக்கிய காரணம். அதிலும் குறிப்பாக மோசே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போதுதான் இறைவன் எரியும் உட்புதர் வழியாக அவரை சந்தித்தார் என்ற வரலாற்று நினைவு அந்த மக்களின் மகிழ்வை பல மடங்காக கூட்டியிருக்கும். இன்னும் சிறப்பாக அவர்கள் பாடி வந்த திருப்பாடல்களில் இறைவனையே இடையராக உருவகித்து பாடி வந்தனர். எனவே உங்களை இடையர்களாக கற்பனை செய்து பாருங்கள் என்று இயேசு விடுத்த அந்த அழைப்பு அவர்களுக்கு நிறைவையும் மகிழ்வையும் தந்திருக்கும். ஆனால் அன்புள்ளங்களே, இயேசு விடுத்த இந்த அழைப்பு பரிசேயர்களையும் மதத் தலைவர்களையும் அதிர்ச்சி அடைய செய்திருக்கும். தங்களை இடையர்கள் என்ற நிலையில் சிந்தித்து பார்க்க இந்த மதத் தலைவர்களுக்கு அருவறுப்பாக இருந்திருக்கும். அதை ஒரு அவமானமாக அவர்கள் கருதியிருப்பர். இடையர் அல்லது ஆயர் என்ற உன்னதமான ஓர் அடையாளம் காலப்போக்கில் மதத் தலைவர்கள் மத்தியில் மறக்கப்பட்டது அல்லது மறுக்கப்பட்டது என்றே சொல்ல வேண்டும். காரணம் என்ன? அவர்களை பொறுத்தவரை இடையர்கள் தீட்டுப்பட்டவர்கள், அழுக்கானவர்கள். ஆம், ஆடுகளை, குறிப்பாக நோயுற்ற ஆடுகளை தோல் மீது சுமந்து வருவது, ஆடுகளின் தோல் மீது அமர்ந்து இரத்தத்தை உறிஞ்சும் பூச்சிகளை அகற்றுவது என்ற பணிகளில் இடையர்கள் ஈடுபட்டதால் மதத் தலைவர்களை பொறுத்தவரை இடையர்கள் தீட்டுப்பட்டவர்கள், எனவே ஒதுக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் பார்வையில் இடையர்கள் மனிதகுலத்திலிருந்தே மறக்கப்பட்ட, தொலைக்கப்பட்ட ஒரு பிரிவினராக மாறிவிட்டனர். அன்பு இதயங்களே, மதத் தலைவர்கள் இடையர்களை இவ்விதம் நடத்துவதை இயேசு கண்கூடாக கண்டவர் என்பதால் இடையர்கள் மீது இயேசுவுக்கு தனி அக்கறை இருந்தது. எனவே வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் இடையர்களை தன் போதனைகளில் எடுத்துக்காட்டாக மாற்றினார். காணாமல் போன ஆடு உவமையில் மக்கள் அனைவரையும் கற்பனையிலாவது இடையர்களாக மாறுங்களேன் என்று இயேசு அழைத்தார். மதத் தலைவர்கள் மீண்டும் மனம் மாறுவதற்கு இயேசு இந்த அழைப்பை தந்தாரோ என்று எண்ணி பார்க்கலாம். காணாமல் போன ஆடு என்ற இந்த உவமையில் அன்பு இதயங்களே, ஆடு மட்டும் காணாமல் போகவில்லை, அந்த ஆடுகளின் உரிமையாளரான இடையரும் இஸ்ரேல் மக்கள் குலத்திலிருந்து காணாமல் போனவர்தான் என்பதை இயேசு சுட்டி காட்டுவதாக நாம் உணர வேண்டும்.
மண்ணோடு வின் சேரும் பொன்னான நாளிது, மனதோடு இறை வந்து மகிழ்கின்ற நாளிது. மண்ணோடு வின் சேரும் பொன்னான நாளிது, மனதோடு இறை வந்து மகிழ்கின்ற நாளிது.
எனது அருமை அன்புள்ளங்களே, அண்மையில் நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடினோம். மீட்பர் பிறந்துள்ளார் என்பது இந்த விழாவின் மையமான நற்செய்தி. இந்த நற்செய்தியை வானதூதர் இவ்வுலகிற்கு அன்றிரவு கொணர்ந்தபோது அது முதன் முதலாக யாருக்கு வழங்கப்பட்டது? இடையர்களுக்கு. கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் நள்ளிரவு திருப்பலியில் லூக்கா நற்செய்தி இரண்டாம் பிரிவிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த நிகழ்வைத்தானே நாம் நற்செய்தியாக கேட்டோம். இந்த நற்செய்தியில் இரண்டு காட்சிகள் விவரிக்கப்பட்டுள்ளன. பெத்லகேம் என்ற ஊரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியும், ஊருக்கு வெளியே வயல்வெளியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியும் இந்த நற்செய்தி பகுதியில் விவரிக்கப்பட்டுள்ளன. இந்த காட்சிகளை கிறிஸ்துமஸ் இரவு திருப்பலியில் கேட்கும்போது மனதுக்கு இதம் தரும் காட்சிகளாக இவை தெரிகின்றன. ஆனால் அன்புள்ளங்களே, இந்த இரு காட்சிகளிலும் அன்றைய சமுதாய அவலங்கள் சில மறைமுகமாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. உலகின் மீட்பர் பிறப்பதற்கு பெத்லகேம் ஊரில் ஒருவர் வீட்டிலும் இடமில்லை, விடுதியிலும் இடமில்லை, ஊருக்கு வெளியே மிருகங்கள் தங்கும் தொழுவத்தில் மட்டுமே இடம் கிடைத்தது. மக்கள் கணக்கெடுப்பிற்காக கூடியிருந்த மக்கள் தங்கள் உறவினர்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக அதிகமாக ஈடுபட்டிருந்ததால் அவர்களை தேடி வந்த இறைவனை அவர்கள் தொலைத்து விட்டனர் என்பதை பெத்லகேம் ஊருக்குள் நிகழ்ந்த இந்த முதல் காட்சி கூறுகின்றது. அன்பு இதயங்களே, முதல் கிறிஸ்துமஸ் அன்று நிகழ்ந்தது ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்கிறதோ என்ற சங்கடமான கேள்வி கிறிஸ்துமஸ் விழா முடிந்ததும் நம்முடைய மனங்களிலும் எழுகின்றது. உண்மைதானே, அலங்காரங்கள், புத்தாடைகள், பரிசுகள், விருந்துகள் என்ற பாணியில் கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடியிருந்தால் அங்கு இறைமகன் இயேசுவுக்கு இடம் கிடைத்திருக்குமா என்பது பெரிய கேள்விக்குறிதான், இல்லையா? இரண்டாம் காட்சி ஊருக்கு வெளியே வயல்வெளியில் நிகழ்ந்தது. வயல்வெளியில் இரவில் இடையர்கள் தங்கியிருந்த போது ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றார். ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. கிறிஸ்துவின் பிறப்பு முதன்முதலாக இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பின்னர் வானதூதர்கள் ஒரு அணியாக திரண்டு அழகானதொரு பாடலை பாடினர். இந்த விவரங்கள் இரண்டாம் காட்சியில் தரப்பட்டுள்ளன. நற்செய்தியில் இந்த நிகழ்ச்சியை கேட்கும்போது அந்த இடையர்களுக்கு கிடைத்த ஒப்பற்ற வரத்தை எண்ணி பூரிப்படைந்தோம், கொஞ்சம் பொறாமையும் அடைந்தோம். ஆனால் அன்புள்ளங்களே, மற்றொரு கோணத்தில் இந்த நிகழ்ச்சியை சிந்திக்கும் போது மனதில் பல நெருடலான கேள்விகள் எழுகின்றன. இந்த நற்செய்தியின் முதல் பகுதியில் மக்கள் கணக்கெடுப்பு ஒன்று நடந்து கொண்டிருந்ததாகவும், அவரவர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று தங்கள் பெயர்களை பதிவு செய்யும் கடமையில் ஈடுபட்டிருந்தனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. அந்த முக்கியமான கணக்கெடுப்பில், பெயர் பதிவில் இடையர்களுக்கு இடமில்லையா? மக்கள் கணக்கெடுப்பு நடைபெற்றதென்றால் இடையர்களும் ஊருக்குள் தங்கி தங்களை பதிவு செய்திருக்க வேண்டுமல்லவா? அதற்கு பதிலாக அவர்கள் ஊருக்கு வெளியே வயல்வெளியில் தங்கியிருந்தனர் என்று நற்செய்தி சொல்கின்றதே. அவ்வாறென்றால் அந்த இடையர்கள் மக்கள் கணக்கெடுப்பில் கலந்து கொள்வதை பற்றி யாரும் கவலைப்படவில்லை என்றுதானே பொருள்? அவர்களுக்கு அந்த நாட்டு மக்கள் என்ற அடிப்படை அடையாளம் இல்லை என்றுதானே பொருள்? அன்பு நெஞ்சங்களே, மக்கள் கணக்கிலிருந்து இடையர்களை விலக்குவதற்கு மற்றொரு காரணமாக நான் எண்ணி பார்ப்பது இதுதான். இடையர்களுக்கு நிலையான ஓரிடமில்லை. மேய்ச்சல் உள்ள இடங்களுக்கு தங்கள் மந்தையை ஓட்டிச் செல்லும் நாடோடிகள் அவர்கள். ஊர் விட்டு ஊர் செல்லும் நாடோடிகளை எந்த ஊரில் கணக்கெடுக்க முடியும்? நாடோடிகளும் நாடு விட்டு நாடு துரத்தப்படும் அகதிகளும் அதிகரித்து வரும் இன்றைய உலகில் கிறிஸ்து பிறப்பு திருவிழா செய்தியை கேட்ட இடையர்களும், காணாமல் போன ஆடு என்ற உவமையில் கூறப்பட்டுள்ள இடையரும் கேள்விகளால் நம் உள்ளங்களை கனமாக்குகின்றனர். எனது அருமை அன்புள்ளங்களே, மனித குலத்தில் இடம்பெற முடியாமல் போன இந்த இடையர்களுக்கு இறைவன் முதலிடம் தருகின்றார். தன் தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு நற்செய்தியை முதலில் அறிவிக்கின்றார். மனிதர்கள் என்ற அடிப்படை அடையாளத்தையும் மாண்பையும் இழந்துள்ள இந்த மக்களில் ஒருவராக தன் மகனை இணைக்கின்றார் தந்தையாம் இறைவன். இயேசுவும் தன் கதைகளில் உரைகளில் இடையர்களை அடிக்கடி குறிப்பிட்டார். தன்னையே ஓர் இடையராக ஆயராக அவர் உருவகித்து பேசினார். குறிப்பாக யோவான் நற்செய்தி 10 முதல் 18 இறை சொற்றொடர்களில் இயேசு தன்னையே ஓர் ஆயனாக விவரிக்கும் வார்த்தைகள் நம்முடைய மனதில் இப்போது எதிரொலிக்கின்றன. அன்பு இதயங்களே, இஸ்ரேல் சமுதாயத்தால் காணாமல் போனவர்களாக கருதப்பட்ட இடையர்களை தன் எண்ணங்களிலும் சொற்களிலும் இயேசு சுமந்து வாழ்ந்தார் என்பதற்கு காணாமல் போன ஆடு உவமை மற்றும் ஓர் அழகிய எடுத்துக்காட்டு.
ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. படைக்கப்பட்ட எல்லாருக்கும் பரலோகம் கிடைக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு.
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.